அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனை இந்த பூ உலகத்தில் மிகவும் ஒரு உன்னதமான படைப்பாக படைத்திருக்கிறான். ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கைப்படுத்தியிருக்கின்றோம். ஒரு கண்ணியமான ஆறவில் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக, சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சமூகமாக, ஒரு படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறார். لَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ فِي أَحْسَنِ تَقْوِيمٍ யாராலும் குறை காணப்பட முடியாத, யாராலும் கருத்து சொல்லப்பட முடியாத அளவுக்கு நாங்கள் மனிதர்களை மிகவும் அழகான உருவமைப்பில் படைத்திருக்கின்றோம். எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அதே இடத்தில் அவைகளையெல்லாம் வைத்து அல்லாஹ் படைத்திருக்கின்றான். யாருக்குமே கருத்து சொல்ல முடியாது, கண் இந்த இடத்தில் இல்லாமல் வேறெங்கு இருந்தால் நன்றாக இருக்குமே, ஏன் அல்லாஹ் கையை இப்படி படைத்தான், மிகவும் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கின்றான். எங்களுடைய படைகோலத்தை பொறுத்தவரையில் யாராலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் அழகாக படைத்திருக்கின்றான். ஆனாலும் படைகோலத்தால் மிகவும் நல்லவனாக இருந்தாலும் குணத்தால் அவர்கள் மிக மோசமானவர்கள். பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் இன்னோரன்ன பலகீனங்கள் அவனுக்குள்ளே இருக்கிறது, வீக்னஸ், இன்னோரன்ன குறைபாடுகள் இருக்கிறது, பண்பாட்டு ரீதியான குறைபாடுகள், அகலாக்குடன் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள். சுபஹானல்லாஹ், இவைகளை வைத்துத்தான் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கின்றான். மனிதன் பலகீனமானவன், பல விடயங்களில் பலகீனம். ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு இருக்கக்கூடிய சக்தி, அதற்கு இருக்கக்கூடிய நுண்ணறிவு கூட மனிதனிலே சில சந்தர்ப்பங்களில் இல்லாமல் இருக்கும். மனிதனை அல்லாஹ் அப்படி படைத்து விட்டு படைத்து எங்களுக்கு சொல்லுகின்றான், மனிதனுடன் சேர்ந்து வாழ வேண்டும், மனிதர்களை விட்டு பிரிந்து போக முடியாது, தனிமையாக வாழ முடியாது, ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சோதனை இந்த சோதனை தான். இபாதத்து செய்வது, தொழுகை நடாத்துவது, ஹஜ்ஜு செய்வது, ஜிஹாதில் பங்கெடுப்பது, இவைகளை விடவும் கஷ்டமான விடயம்தான் மனிதருடன் மனிதன் சகவாழ்வுடன் வாழ்வது, ஒத்துமையாக வாழுவது, விட்டு கொடுத்து வாழுவது, ரெஸ்பெக்ட் பண்ணி வாழுவது, ஒருவரை பற்றி ஒருவர் தீபத்து பேசாம வாழுவது, ஒருவருடைய குறைகளை மறைத்து வாழுவது, என்னை விடவும் மற்றவனை நல்லவன் என்று நினைத்து வாழுவது. சுபஹானல்லாஹ். இவைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சோதனைகள். குர்ஆன் இதை பற்றி மிகவும் தெளிவாக கோடிட்டு பேசியிருக்கிறது. பள்ளிவாசல் கட்டக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், மதரசாக்களை நடாத்தக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், தீனுடைய பணிகள் செய்யக்கூடிய மக்கள் இருப்பார்கள், ஜிஹாது செய்யக்கூடிய மக்கள் இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், எதற்குமே குறை கிடையாது. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, மனிதனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பலகீனங்களையும் குறைபாடுகளையும் பொறுத்து கொண்டு வாழுவது. ஒரு மனைவி, கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கணவன் மனைவி என்று சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் மனிதர்களாக இருந்தாலும் ரெண்டு வகையான மக்கள். மனிதர்கள் என்ற அடிப்படையில் கணவனும் மனைவியும் மனிதர்கள் தான். ஆனால் ரெண்டு பேருக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வித்தியாசங்களை வைத்திருக்கின்றான். பல வகையான வித்தியாசங்கள், உணர்வு பூர்வமான வித்தியாசங்கள், சிந்தனா ரீதியான வித்தியாசங்கள், எமோஷனல் வித்தியாசங்கள் என்று சொல்லி பல வகையான வித்தியாசங்களை கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இப்பொழுது கணவனுக்கு மனைவிக்கு அல்லாஹ் புத்தி சொல்லுகின்றான்,
சொல்லல்லாஹு சொன்னார்கள், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் நல்லவர்கள் என்ற பெயரை ஒருவருக்கு ஒருவர் வாங்கிக் கொள்ளாத வரையில் அவன் அல்லாஹுடைய பார்வையில் நல்லவனாக முடியாது. மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய பெண் என்ற அடிப்படையில் அவற்றிருக்கக்கூடிய குறைபாடுகள் ஏராளம். ஒரு குறுகிய பார்வை, தூர பார்க்கக்கூடிய சக்தி அவருக்கு கிடையாது. அதற்கு மரியமலை மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், ஒரு ஆம்புல புள்ளையை போல பொம்புல புள்ள இருக்க மாட்டாது, ஒரு பெண்ணை போல ஒரு ஆண் இருக்க மாட்டாது. வித்தியாசம், ஆனால் அப்படிப்பட்ட வித்தியாசத்துக்கு மத்தியில் நாங்கள் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான், அந்த பெண்ணிடத்தில் ஒரு விடயத்தை நீங்கள் வெறுத்தால் அந்த வெறுப்பை விட்டுவிட்டு அவளிடம் இருக்கக்கூடிய நலவுகளை பாருங்கள், நல்லவைகளை தேடி பாருங்கள். எத்தனையோ நல்லவைகள் மறைந்திருக்கிறது, அதை கூட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். மக்களுடைய நலவுகள் தென்படுது இல்லை, மனிதர்களுடைய நலவுகள் தென்படுது இல்லை. எங்களுக்கு தென்பட்ட நலவுகளை கூட மற்ற மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கு கூட வாய்ப்பு உள்ளது. மக்களுடைய குறைகள் எங்களுடைய கண்ணுக்கு நன்றாக தென்படுகிறது. அப்படி தென்பட்ட குறைகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் வாய் திறந்து தயாளத்தனத்துடன் பேசுவதற்கு வாய் பூசுவதும் இல்லை. இப்படிப்பட்ட நோய் என்னிடத்தில் இருக்க வென்றிருந்தால் என்னுடைய ஈமானில் கோளாறு இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், மக்களிடம் இருக்கக்கூடிய நலவுகளை என்னால் பார்க்க முடியாது, என்னுடைய கண்ணுக்கு தென்படுவதில்லை. அல்லாஹ் யாரையும் வீணாக படைக்க இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா நாம் உங்களை வீணாக படைத்தோம் என்று? அல்லாஹ் வீணுக்கு படைக்க இல்லை. அல்லாஹ் இவர்களுக்கு மத்தியில் பல வகையான திறமைகளை மறைத்து வைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு மத்தியில் பல வகையான நலவுகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். அந்த நலவுகள் ஒன்றுமே தென்படுவதில்லை, குறைகள் மட்டும்தான் தென்படுது. குறைகள் மட்டும்தான் தென்படுது. ஒருவரிடம் இருக்கக்கூடிய நலவுகள் தென்பட்டாலும் கூட அந்த நலவுகளை பேச முடியாது, வாய் பூசுது, வெக்கமாக இருக்குது. அது வெக்கமல்ல, அது பொறாம, அது வெக்கமல்ல, அது பொறாம. ஒருவருடைய நலவை கண்டால் அதனை பாராட்டுவது, அதனை புகழ்ந்து பேசுவது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த வழிமுறை சொன்னாங்க. என்ன சொன்னார்கள்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்க்கையை படித்து பாருங்கள், எப்படி வந்தார்கள். கையில் ஒரு கூர்மையான வாளை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய தலையை எடுத்துக் கொண்டு போவதற்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரவில்லை. நபியை சந்திக்க வந்தது, சர்தாரை ஆளவை சந்திக்க வந்தது, கொலை செய்ய வந்தார்கள். கையில் ஒரு கூர்மையான வாளை எடுத்துக்கொண்டு பகிரங்கமாக வந்து கொண்டிருக்கிறார், பகிரங்கமாக வந்து கொண்டிருக்கிறார். வந்தவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணிக்கொண்டார்கள், அரவணைத்துக் கொண்டார்கள், சேர்த்துக் கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 18 வருடங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபையில் ஹஜ்ரத் உமர் வாழ்ந்திருக்கிறார். 18 வருடங்கள். இந்த 18 வருட வாழ்க்கையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் உமருக்கும் இடையில் பல வகையான அபிப்பிராய பேதங்கள் பல கட்டங்களில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய ஜனாசாவை தொழுகிக்கிறவர்களே, இப்படியாக பல விடயங்களில் ஹஜ்ரத் உமருக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எந்த ஒரு முரண்பாடு ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலும் ஹஜ்ரத் உமரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்லை, உமர் வாய பொட்டுங்கோ, நீங்க மிச்சம் பேசவான, உங்களோட பழச நீங்க மறந்துடவான, நீங்க இங்க வந்தது வாழெடுத்துக்கொண்டு வெட்ட வந்தவர் தானேன்னு சொல்ல. மாறாக சொன்னாங்க, எனக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டாங்க உமர், அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தால் அது நீங்களாக தருவோம். இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணின விதம்.
சைஃபுல்லா என்று சொல்லி ஒரு சஹாபியை பற்றி நாங்கள் அறிவிக்கின்றோம். சைஃபுல்லா அல்லாஹ்வுடைய வாள், அல்லாஹ்வுடைய வாள். காலிது இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா நன்றாக இந்த விடயங்களை குறித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டது போல சாப்பிடலாம், டாய்லெட்டுக்கு போறது போல டாய்லெட்டுக்கு போகலாம், தூக்கிறது போல தூங்கலாம். ஆனா சோசியல் சமூகத்தில் நபி எப்படி வாழ்ந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி மற்றவர்களை மதித்தார்கள், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வாழ்ந்தார்கள். காலிது வலீத் ரலியல்லாஹு தஆலா அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி 23 வருட கால நபித்துவ பணியில் நபித்துவ வாழ்க்கையில் 18 வருடம் 21 வருடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிக்கு எகேஸாக இருந்தவர். பத்ர் யுத்தத்தில் அவர் நன்முஸ்லிம், உஹத் யுத்தத்தில் நன்முஸ்லிம், கந்தக்கில் நன்முஸ்லிம், ஹுதைபியாவில் நன்முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாழ்த்து யாரை பற்றி நாங்கள் சொல்றோமோ, நபீனுடைய 23 வருட கால வாழ்க்கையில 21 வருடம் அவர் எதிரியாக இருந்தார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 வருடத்தை மறந்துட்டாங்க, கடைசி 2 வருடத்தை பேசினாங்க. சொன்ன சைஃபுல்லா அல்லாஹ்வுடைய வாழ், அல்லாஹ்வுடைய வாழ். 21 வருடம் உஹதுல, பத்ருல, ஹந்தக்ல, தபூக்ல எல்லாத்திலே காலிது வலீத் பங்கெடுத்தாரு, எதிரியாக பங்கெடுத்தாரு, எதிரியாக இருந்தாரு. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகுதான் காலிது வலீத் இஸ்லாத்துக்குள்ள வந்தாரு. ஆனா அவரிடமிருந்த அந்த துணிச்சல், அவரிடமிருந்த வீரம், அவரிடமிருந்த அந்த பண்பு, சுப்ஹானல்லாஹ், சல்லல்லாஹு சல்லமுடைய மாய பொத்தை இல்ல. சொன்னாங்க இவ்வளவு நாளும் ஒரு ஷாபானுடைய வாளாக இருந்த காலித் இன்றைக்கு அல்லாஹுடைய வாளாக மாறிட்டாரு. எப்ப இது என்கிட்ட வரப்போகுது, இப்ப எப்ப வரப்போகுது, யாரத்தான் விட்டு வைக்க இல்ல. ஒரு பாடம் இருக்குது புகாரி ஷரீஃப்ல, கிதாபுல் மனாகிப், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பாராட்டின விதம், பாராட்டின முறை. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் இரவு இமாம் திருமிதி ரிவாயத்து செய்றாங்க, ஒரு நாள் இரவு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி ஆயிஷாவை கூட்டிக் கொண்டு வெளியே போறாங்க. ஒரு வாக் மதீனாவுடைய தெருவுல போய் கொண்டிருக்கிறாங்க, வீடுகளுக்கு பக்கமாக போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு இருந்து ஒரு சத்தம் வெளியாகுது, குர்ஆனுடைய ஓசை, குர்ஆனுடைய சத்தம். படம் அல்ல, மியூசிக் அல்ல, குர்ஆனுடைய சத்தம் வெளியாகுது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவருடைய மனைவி ஆயிஷாவும் அப்படியே நின்று அந்த இடத்தில் அப்படியே தாமதித்து நின்று ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக் கொண்டிருந்தார்கள், செவிமடுத்தார்கள். என்றால் யதார்த்தமாக சொல்லுவதாக இருந்தால் குர்ஆன் ஓதுவதை விடவும் குர்ஆனை கேட்டு இன்பம் பெறுவது மேலானது. குர்ஆன் விளங்கும் என்றிருந்தால், ஓதுவது எனக்கு புரியும் என்றிருந்தால், ஓதுவதை விடவும் கேட்பதை கொண்டு இன்பம் கொண்டாடுவது ரொம்ப இன்பமாக இருக்கும். குர்ஆனுடைய அர்த்தம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு சஹாபி வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதுறாரு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்டு சுவைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கிரகித்தார்கள், சுவைத்தார்கள். அதனுடைய ரசனை, அதனுடைய ருசி வித்தியாசமானது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மௌனமாக போய்விட இல்லை. அடுத்த நாள் காலையில அந்த சஹாபியை சந்தித்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தெரியுமா சொன்னார்கள், பள்ளி வாசல்ல இமாம்கள் தொழுவிக்கிறார்கள், ஒப்பாதுகள் தொழுவிக்கிறார்கள், இமாம்கள் ஹுத்பா ஓதுவார்கள், எங்களுடைய வாய் பூசுது அவர்களை பாராட்டுவதற்கு, அவருடைய பெற்றோருக்கு துவா செய்ய வாய் பூசுது. ஆனா அதே இமாம், அதே தொழுவிக்கக்கூடிய இமாம் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த வெளியில பேசுறதுக்கு வாய் எந்த புண்ணமும் இல்லை. அதை பகிரங்கமாக பேசுவோம், அதை ரெக்கார்ட் பண்ணி மக்களுக்கு ஷேர் பண்ணுவோம். எங்களுக்கு இருக்கிற பலஹீனம், குலியத்தல் இன்சானு முஹீமா, மனிதன் பலஹீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார், இது பலஹீனம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் காலையில் அந்த சஹாபியை சந்திச்சாங்க. அது சஹாபி யாரும் அல்ல, அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கூப்பிட்டு சொன்னாங்க, நேற்று ராவோ
நீங்க ஓதின குர்ஆன நானும் என் மனைவி ஆயிஷாவும் நின்று கேட்டு சுவைத்துக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு நசீபாக்குவாயாக, மக்களுடைய நலவுகளை பேசக்கூடிய வாயாக இந்த வாயாக்கி வைப்பாயாக. என்ன குரல் வளத்தை கொடுத்திருந்தானோ அதுல ஒரு பகுதி அம்மா உங்களுக்கும் தந்திருக்கிறான்னு சொன்னாங்க. நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க என்பது மட்டும் எனக்கு தெரியும் என்றால் இதைவிடவும் அழகாக ஓதியிருப்பேனே, இதைவிடவும் அழகாக குர்ஆனை பாராயணம் செய்திருப்பேனே, சந்தர்ப்பத்தை நலுங்க விட்டு விட்டேனே. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மற்றவர்களுடைய நலவுகள் கண்ணுக்கு தென்படுவதில்லை. கண்ட நலவையும் மக்களுக்கு மத்தியில் ஷேர் பண்றதுக்கு பேசுறதுக்கு சொல்லுவதற்கு வாய் இடம் கொடுக்கிறதுல கஞ்சத்தனமாக இருக்கின்றோம். மாறாக மக்களுடைய குறைகள் கண்ணுக்கு நல்லக தென்படுது, மக்களுடைய குறைகள் கண்ணுக்கு நல்லக தென்படுது. தேடி தேடி பார்க்கின்றோம், தேடி தேடி சுவைக்கின்றோம் மக்களுடைய குறைகளை. கண்ட குறைகளை மறைக்க வேண்டும், மறைக்கவும் இல்லை, அதை பப்ளிக்ல பேசுகின்றோம் என்றிருந்தா என்ன தெரியுமா நடக்கும்? அடையாளம் என்ன தெரியுமா? ஈமான்ல போலாது, ஈமான்ல பிரச்சனை. அல்லாஹுடைய வெறுமனே சம்பவங்களை ஒரு படமாக பார்க்கவானம், வாழ்க்கைக்கு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கோ. என்ன தெரியுமா, ஹஜ்ரத் குமருடைய பழக்கம் இரவு நேரம் மதீனா முனவ்வராவுடைய கிராமங்கள்ல சுற்றி திரிவார்கள். என்னோட ஊர்ல போலீஸ் வாகனம் போறது போல, நைட்ல போலீஸ் அப்படியே ஊரை சுத்துறது போல, ஹஜ்ரத் உமர் ஹலீமா மதீனாவுக்குள்ள அப்படியே சுத்தி திரிவார்கள். தனிய போக மாட்டாங்க, ரெண்டு சஹாபாக்களையும் தன்னோடைய அழைத்து கொண்டு போவாங்க. குறிப்பாக அந்த ரெண்டு சஹாபாக்களும் பெரிய சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்களாக இருப்பார்கள். அவர்களை அழைத்து கொண்டு போவார் உமர் ரலியல்லாஹு. ஒரு வீட்டுக்கு போனாங்க, உங்களுக்கு தெரியும், வீட்டுக்குள்ள தாயும் மகளும் பேசிக் கொள்றாங்க, பால்ல தண்ணி கலக்கோடும். அந்த நேரத்தில் ஒவ்வொரு எப்படி நடந்து கொண்டார் அது உங்களுக்கு தெரியும். இன்னொரு வீட்டுக்கு போனாங்க, அந்த வீட்டுல ஒரு பெண் பிரசவத்துக்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிரசவம் பிரமுகர்களே, தலைவர்களே, கனவான்களே, சம்பவங்களை சும்மா படிக்க வேணாம், அமல் செய்யற நோக்கத்தில் படிக்க வேணும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வீட்டுக்கு போறாங்க, ஒரு குடிச ஒரு வழிபோக்கர். அவர் மதீனா வாசி அல்ல, அவர் எங்கிருந்தோ வந்திருக்கிறாரு. ஒரு ஹட் அடிச்சு அந்த ஹட்டுள்ளுக்கு ஒரு சத்தம் வெளியாகுது, பிரசவத்துடைய சத்தம். வெளியில் ஒரு ஆம்பல் அடிக்கிறாரு. கேட்டா என்ன சத்தம் இது? அவர் சொல்றது, இலை காண்ணி உங்களை வேலையை பார்த்து நீங்க போகாரு. அவருக்கு தெரிய யார் என்று சொல்லு. கேட்டா என்ன வாப்ப சொல்லு, இல்ல என் மனைவிக்கு பிரசவம். உமர் என்ன செஞ்சாரு? அப்படியா, பார்த்து செய்தோம். அல்லாஹ் மரணத்தை தீர்த்து கொண்டு போக இல்லை, ஓடோடி போனார்கள் வீட்டுக்கு, ஓடோடி போனார்கள் வீட்டுக்கு. மனைவிட்ட சொல்ல இல்லை, பிரசவம் வாங்க போகும்னு சொல்லி வார்த்தைகளை கவனியுங்கள்.
இந்த நலவை நீ சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புவாய் இருந்தால்
என்னோட வாண்டு கூப்பிட்டாங்க, அது உமருடைய மனைவி ஆயத்தமாகித்தா போறதுக்கு ரெண்டு பேருமாக பேசு. அந்த வீட்டுக்கு அந்த பெண்மணி ஹலீபாவுடைய மனைவி, ஹலீபாவுடைய மனைவி ஒரு வழிப்போக்கருடைய பெண்ணுடைய பிரசவத்துக்கு உதவி செய்தா. உள்ள கிடைச்சிட்டது, வீட்டுக்குள்ளிருந்து அந்த குடிசையிலிருந்து சத்தம் வருகிறது. அமீரும் அவர்களே உன நண்பனுக்கு சொல்லுங்கக்குள்ள கிடைச்சிச்சு சொல்லி, அப்பத்தான் தெரியும் அமீரும் என்று சொல்லி. உதவி செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிறா, உதவி செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிறா. பள்ளிவாசல்ல வந்து ஒரு கிட்னி டிரான்ஸ்பருக்கு, ஒரு பைபாஸுக்கு, ஒரு சர்ஜரிக்கு, ஒரு பள்ளி கட்டுறதுக்கு, ஒரு நல்ல கர்மத்துக்கு உதவி கேட்கிறாங்களா? இதை தயவு செஞ்சு நீங்க யாரும் முதலாக இருக்க வேண்டாம். தனியமைத்து கூப்பிட்டு சொல்லுங்க, நீங்க ஒன்றும் வாங்க வானம், எந்த வீட்டுக்கு வாங்க நான் பார்த்துக் கொள்றேன். இது இந்த நிலவு என்ன தேடி வந்திருக்குது, இது இது நிலவு எனக்கு சுவர்க்கத்துக்கு போறதுக்கு வழியாக இருக்கேன். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அவருடைய கிட்னி அல்லாஹ் இன்னைக்கு எடுத்தான். அல்லாஹ் நாடு இருந்தா எந்த கிட்னி எடுத்த நான் என்ன செய்ய? அவர்களுடைய இடத்தில் எங்களை வைத்து பாருங்கள், அவர்களாக எங்களை ஆக்கி பாருங்கள். உமர் ரலி அல்லாஹு தஆலா இரவு நேரம் போனாங்க ஒரு வீட்டுக்கு, ஒரு போய் கொண்டிருக்கிறாங்க. அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலி அல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. ஒரு தூரத்துல ஒரு வீட்டுக்குள்ள லைட் ஒரு லாம்பு பத்துது, விளக்கெறிந்து கொண்டிருக்குது. சத்தமும் கேட்குது, ஒரு இசை சத்தம், ஒரு அழகான குரல். சொன்னாங்க அப்துல்லா மசூதை பார்த்து, நீங்க இந்த இடத்துல இருந்து போங்கோ, அங்க உங்களுக்கு போறதுக்கு ரைட்ஸ் இல்லை, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். நான் அத்தாரிட்டி உள்ளவர், எனக்கு பொறுப்பு இருக்குது, உங்களுக்கு பொறுப்பு இல்லை, நீங்க இன்னொரு சொந்த குறைய பார்க்கலாது, நான் பொறுப்புல உள்ளவன், எனக்கு பார்க்கல வந்து போனாங்க உங்களை பார்க்கறதுக்கு. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு வயசாளி வரும் தண்ணிய போட்டுட்டு அவர் படுத்திருக்கிறாரு. ஒரு குமரு பெண் பக்கத்தில் இருந்து கொண்டு அவ இசை பாட்டு பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை கண்ட உமர் அந்த கண்ட்ரோலை இழந்து அவர் சொன்னார், அதை கபருக்கு போற வயசுல இந்த பாவத்தை நீ செய்தியே, இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மோசமான ஒரு காட்சியை கண்டதில்லை என்று சொல்லி உமர் ரலி அல்லாஹு அன்ஹு எச்சரிக்கை செஞ்சாங்க. அந்த வயசாளி கண்ணை தொடர்ந்து பார்த்தா ஹலீஃபா நிற்கிறார் முன்னுக்கு. இவர் தண்ணியில, இவர் மயக்கத்துல ஒரு பெண் சாராயம் பண்ணுகிறாள், அவர் மியூசிக் இசைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை கண்ட எப்படி இருக்கும்? அவர் என்ன தெரியுமா சொன்னார் உமரை பார்த்து, உமர் நான் செஞ்ச தவறு உண்டு, நீங்க செஞ்ச தவறு மூணு. எந்த வீட்டுள்ள கணவன் இல்லாம வந்திருக்கிறீங்க, எந்த பாவத்து துருவி துருவி நீங்க தேடி நிற்கிறீங்க, எந்த வீட்டுக்குள்ள சலாம் சொல்லாம வந்து இப்படியாக மூணு தவறு சுட்டி காட்டினான் உமர். இந்த அவர் சொன்னதுமே தந்த கையில் இருந்த சால்வையான தந்த முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே வெளியாகிட்டான். எந்த இடத்தில் அப்துல்லா சூதரவியை விட்டுவிட்டு வந்தார்களோ அதே இடத்தில் அவர் அப்படி இருக்கிறாரு. உமர தலையை மூடிக்கொண்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிறார், முகத்தை மூடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. ஹதீஸ்ல வந்திருக்குது அப்துல்லா சூதரவிய அல்லாஹுத்தாலோ இவர்கிட்ட சும்மவாலும் கேட்க இல்லை, ஏன் இப்படி மூடிக்கொண்டு வந்தீங்க, அங்க என்ன நடக்குது என்ற இஸ்லாமில் மரணி தருப்புமாலா. யானி அழகான இஸ்லாம் என்ன தெரியுமா? எனக்கு தேவையில்லாத கேள்விகளை விட்டு விடுவது. அவர் கேட்க இல்லை, என்ன ஏன் இப்படி ஏன் முகத்தை குடிச்சு கொண்டு வாரி கொண்டு கேட்கல. ஹதீஸ்ல கந்தல் உம்மால ஹயாத்து சஹாபாவுல இது எழுதுறாங்க எப்படி தெரியுமா? இந்த வயோதிபர் அவருக்கு தெளிவு வந்துட்டது. ஹதரத் உமருடைய தலைக்கு போர்த்த விட்டுட்டார், உமருடைய சபைக்கு போர்த்த விட்டுட்டாரு. பயந்தாரு, என்ன உமர் சந்திப்பாரு, என்ன உமர் பனிஷ் பண்ணுவாரு. உமர் ரலி அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ், அவரும் இதை யார்கிட்டயும் பேச இல்லை, கதைக்க இல்லை, கொஞ்ச நாள் போக இல்லை, இந்த வயசாளிக்கு இருக்க முடியல, அவர் உமருடைய சபைக்கு போனார், பின்னு உட்கார்ந்து கொண்டார். உமர் எல்லாம் ஒரு கிட்ட கூப்பிட்டார்கள், நினைச்சாரு இன்றைக்கு இந்த மானம் மரியாதை பெய்கிறோம், இன்னைக்கு உமர் என்ன கீரை கிழிப்பாரு. உமரை கிட்ட பெய்ததுமே பொதுவுமின் நீ உன காலை கிட்ட கொண்டு வந்து சொன்னாங்க, அந்த காதல் இவர் சாத்தியம் சொன்னாரு. அதுல உமர் சொன்னாரு, அமலுக்கு தொகை செய்ய அல்லா, அமலுக்கு தொகை செய்ய அல்லா. உமர் சொன்னாரு, எந்த ரசூலை அல்லா ஹக்கான அந்த மார்க்கத்தை கொண்டு அனுப்பினானோ அந்த அல்லாஹு மீது ஆணையாக. அவர்கிட்ட சொன்னாரு, அன்றைக்கு ராவு என்ன சம்பவத்தை நான் உங்களோட வீட்டுல பார்த்தேனோ அதை நான் யாருத்தையும் இன்று வரைக்கும் சொல்ல இல்லை. என்னோட ஒன்றுக்கு வந்த அப்துல்லா மசூதுக்கும் சொல்ல இல்லை. அவரு சொன்னாரு, அதுல தமிழ் ஒன்று பின்ன பார்த்து உங்களோட காதை கிட்ட கொண்டு வாங்க. அவர் கிட்ட காதை கொண்டே இருந்தாரு. அவர் சொன்னாரு, சபையிலுள்ள மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். உமருடைய வஃவாத்துக்கு பிறகு அந்த வயோதிபர் சபையில் நடந்த சம்பவத்தை சொன்னதில் தான் நடந்துச்சு சொன்னேன். மற்றவர்களுடைய தவறுகளை துருவி துருவி ஆராய்வது, மற்றவருடைய தவறுகளை கிண்டுவது, மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இது ரஜபுடைய மாதம், மேராஜுடைய மாதம். போனேன், ஒரு கூட்டத்தை பார்த்தேன், அவருடைய கை நகங்கள் இரும்பால் இருந்தது. அவருடைய நகம் இரும்பு நகம், அந்த இரும்பு நகத்தால தந்த முகத்தை கீறி கிழிச்சு கொள்றாங்க. அவங்க தந்த நெஞ்சையும் உடம்பையும் அப்படியே கிழிக்கிறாங்க, கிழிச்சுறாங்க. சொறிப்பிடித்தவன் கிழிப்பது போன்று சொறிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு வேதனை, அவர்கள் அவர்களை கொண்டே வேதனை நடக்குது. நகம் இருப்பு நகம், செப்பு நகம். அல்லாஹ் அதை கொடுத்து அவர்களை கொண்டு அவருடைய முகத்தை அவருடைய உடம்பை அவர்கள் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க யாரு, இவங்க யாரு? சொன்னாங்க, நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா, ஹுமுல் லதீன யக்ஃபுலூன லஹுமன் நாஸ் வயக்ஊன பி அஅரதிஹிம். உமர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னாங்க, நபியே பத் நபியே இவங்க யாரு தெரியுமா, இவங்க தான் மக்களுடைய குறைகளை தேடி தேடி திரிஞ்சு வாழ்ந்த சமூகம், மக்களுடைய மானத்தில் கை வைத்த சமூகம், மக்களுடைய குறைகளையும் மானத்திலையும் கை வைத்து வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் இதுதான். மறுபக்கம் போனாங்க, இன்னொரு கூட்டம். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அவங்க யாரு தெரியுமா? கௌமுன் பைன ஐதீஹிம் லஹ்முன் நதீஜ். ஒரு கூட்டத்தை பார்த்தாங்க, அவங்களுக்கு முன்னால நல்ல ஃப்ரெஷ்ஷான சுத்தமான ஃப்ரெஷ்ஷான இறைச்சி இருக்குது. இறைச்சி மீன்ஸ் இன்னொரு சக்தியில, இன்னொரு பானத்துல
நாற்றம் நதி அருவறுப்பான கெட்டு போன மீச்சல் இருக்குது. இந்த ரெண்டு இறைச்சியும் பக்கத்தில் இருக்குது. ஆனா குழுவின் ஹபீஸ் கெட்ட அந்த துருவாடி அளிக்கக்கூடிய அந்த அருவறுப்பான அந்த இறைச்சத்தான் இவங்க சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு சுத்தமான இறைச்சி சாப்பிட இயலாம இருக்குது, இதைத்தான் சாப்பிடுறாங்க. கேட்டாங்க, இவங்க யார் என்று கேட்டாங்க. சொன்னாங்க, இவங்க யாரு தெரியுமா? உங்களோட உம்மத்தை சேர்ந்தவர்கள் தான், உங்களோட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்களுக்கு ஹலாலான ஒரு மனைவி இருந்தாங்க, அழகான ஹலாலான போதுமான மனைவி இருந்தாங்க. அந்த ஹலாலை விட்டு விட்டு ஹராமான உறவுகளை வாழ்க்கையில் வளர்த்துக் கொண்டவர்கள், ஹலால இன்பம் தென்பட இல்லை, ஹலாலான மனைவி இன்பமாக தென்பட இல்லை, ஹலாலான மனைவி கசப்பாக இருக்கிறாள், ரோட்டில் போகக்கூடிய முறைகட்ட மோசமான விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களுடன் இவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வாலிபர்களே, நீங்க வாழக்கூடிய உலகம், நீங்க இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல மக்தபாக்கள் லைப்ரரி கிடையாது, புத்தக கடைகள் கிடையாது. நீங்க இருக்கிறதெல்லாம் மசாஜ் சென்டர் தான். ஜினாவுக்கான அழைப்பு உங்களுக்கு விடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட தவறு, அப்படிப்பட்ட பாவம், அப்படிப்பட்ட ஹராமான கர்மம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மௌத்து வந்துவிட்டால் எப்படிப்பட்ட மௌத்தாக இருக்கிறது? தொழுகையில மௌத்தாகுவது போன்று, குர்ஆன் ஓதிக்கொண்டே மௌத்தாகுவது போன்று, ஜும்மாவுக்கு போன சகோதரர்கள் நியூசிலாந்தில் ஷஹீதாக்கப்பட்டது போன்று, எனக்கு அங்கே அங்க மௌத்து வந்து விட்டால் எப்படி இருக்கும்? சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நிலையில மௌத்து வந்தாலும் இமாமுடைய மௌத்தாக மாட்டான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில் மற்றவர்களுடைய குறைகள் எங்களுடைய கண்ணுக்கு தென்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய கேட்க வேண்டும், யா அல்லாஹ், மற்ற மக்களுடைய நலவுகளை மட்டும் இந்த கண்ணுக்கு காட்டிய அல்லாஹ், மற்றவருடைய குறைகளை காட்டாதே திரை போட்டு விடியாமா, மற்றவருடைய நலவுகளை வாயால வாய் திறந்து பேச தொழில் செய்யாமா, மற்றவர் மக்களுடைய குறைகளை அடக்கி வாங்கிக்க பேசாம இருக்க தொழில் புரியாமா என்று சொல்லி அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் கண்ணியமாக வாழ வைப்பானாக, அழகான வாழ்க்கையை தந்தது கொண்டு அழகான மௌத்தையும் சீமாக்குவானாக, நம் அனைவர்களையும் சுர்ணலோகத்தில் ஒன்று சேர்த்து வைப்பானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.